اللهم صل على سيدنا ربينا مولانا محمد معدن الجود والكرم ومنبع العلم والحلم والحكم وعلى آله وصحبه وسلم. يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا ألوي إلى أحدي فأنت نور الهدى في كل كائنة وأنت سر الندى يا خير معتمدي لا وسيلة إلا أنت يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم. அங்கிங்க நாதபடி எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருள் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வத்தாலாவை புகழ்ந்து, நம்முடைய நெஞ்சமெல்லாம் சஞ்சரிக்கும் வேளையில் யாருடைய திருநாமம் கூற கேட்டால் சஞ்சரிக்கும் நெஞ்சமெல்லாம் சாந்தி பெறுமோ, அந்த பெயருக்குரிய பெருமகனார் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணியாம் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இதயமார்ந்த சலவாத்துகளையும் சலாம்களையும் சொல்லி நெஞ்சம் நிறைந்த ஆன்மீக குருநாதரின் அருளார்ந்த ஆசைகளோடும் வாழ்த்துக்களோடும் என் வார்த்தைகளை துவங்குகிறேன். புனிதத்தின் பேரரசர் பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த நாள் பெருவிழாவை பெருமகிழ்வோடு கொண்டாடும் வகையில் இந்த சிறப்புயர் மஜ்லிஸிலே வீற்றிருக்கும் நம் யாவர் மீதிலும் நம்மை சார்ந்தவர்கள் மீதிலும் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வத்தஆலாவின் பேரரசர் பெருங்கருணையும் நம் இதயவேந்தர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஸியாரத்தும் ஷஃபாஅத்தும் வலிகள் நாதரின் இனிய துவாக்களும் என்றென்றும் நிலவுமாக. அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்க வாழ்வை நிறைவுபடுத்தி மதீனாவை நோக்கி மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணமாகிய அந்த ஹிஜ்ரத் செய்திகளை நேற்றைய தின உரையின் நிறைவு பகுதிகளை நாம் சொன்னோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்த காலத்திலும் சரி, நுபுவத்திலே பிரகடனப்படுத்தியதற்கு பிறகும் சரி, அதற்கு முந்தைய காலத்திலும் சரி, மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலும் சரி, இறையில்லமாம் காபத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய அந்த மக்கத்து மண்ணை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெகுவாக விரும்பினார்கள். ரொம்ப விருப்பம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவின் மீது. எனவேதான் ஒரு கட்டத்தில் ஹிஜ்ரத்திற்காக மக்காவை விட்டு புறப்பட்டு போகிற அந்த நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்தார்கள். அல்லாஹும்மா அக்ரஜ்தனி மின் பலதின் உஹிப்புஹு, இறைவா எந்த மண்ணை நான் நேசித்தேனோ அந்த மண்ணிலிருந்து என்னை நீ வெளியாக்குகிறாய், இது உன்னுடைய சித்தம், நான் ஏற்றுக்கொள்கிறேன். வாஸ்கின்னி ஃபி பலதின் துஹிப்புஹு, நீ விரும்புகிற மண்ணிலே என்னை வாழச் செய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாசகத்தை பாருங்கள், எனக்கு பிரியமான மண்ணிலிருந்து என்னை நீ வெளியாக்குகிறாய், இறையில்லம் திருக்காபா அமைந்திருக்கிற மக்கத்து மண் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமானது, அவர்கள் அதை பிரிந்து போகிற போது கேட்ட துஆ, வாஸ்கின்னி ஃபி பலதின் துஹிப்புஹு, நீ விரும்புகிற மண்ணில் என்னை வாழச் செய். அல்லாஹ் மதீனாவை தேர்ந்தெடுத்தான். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரியத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வின் ஆலயம் அமைந்திருக்கிற காபத்துல்லாவை பிரியப்பட தன்னுடைய பிரியத்திற்குரிய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரௌலா அமையவிருக்கிற அந்த மண்ணை அல்லாஹ் பிரியப்பட்டான். இறையில்லம் காபத்துல்லாவையும் அந்த மண்ணையும் அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியப்பட்டு, எனவேதான் இந்த காபத்துல்லாவை பிரிந்து போகக்கூடிய சூழல் ஏற்படுகிறதே என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிந்து போகும் போது கூட திரும்பி திரும்பி காபத்துல்லாவை பார்த்தவாறே போனார்கள். அப்படி புறப்படுகிற அந்த சந்தர்ப்பத்தில் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிட்டு தங்களுடைய பயணத்தை எப்படியெல்லாம் அமைத்துக் கொண்டார்கள். அவர்கள் புறப்படுவதற்கு முன்னரே மக்காவிலிருந்து சில சஹாபிகளை செய்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களை எல்லாம் அனுப்பிவிட்டார்கள். இப்போது மக்காவில் இருக்கிற சஹாபிகளின் எண்ணிக்கை குறைவு, சேர அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, சேர அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். ஒரு ஆபத்து ஊரை விட்டு புறப்பட்டு போக வேண்டிய, இந்த ஊரை விட்டு பிரிய வேண்டிய சந்தர்ப்பம் என்று வந்தபோது, முதலே நாம் தப்பித்தால் போதும், நாம் பிழைத்தால் போதும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு போய்விடவில்லை. நம்மை நம்பியிருக்கிற தோழர்கள், நம்மை நம்பியிருக்கிற தொண்டர்கள், அவர்களுடைய வாழ்வுக்கு ஒளியேற்ற வேண்டும், அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு, அதற்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் புறப்படுகிறார்கள். முதலில் இருக்கிற சஹாபிகளை எல்லாம் மதீனா ஷரீஃபிற்கு அனுப்பிவிட்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலியே, இன்று இரவு நான் புறப்பட இருக்கிறேன். இந்த செய்தியை, தான் பயணம் புறப்பட இருக்கிற அந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச் சிலரிடத்தில், மிக குறுகிய நபர்களிடத்தில் மட்டுமே, அதுவும் காரணத்தை ஒட்டித்தான் சொன்னார்கள். நேற்றைய உரையில் நாம் சொல்லி வந்த செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பயணம் திட்டமிட்ட பயணம், திடீரென பயணம் இல்லை. எந்த ஒன்றை செய்வதானாலும் திட்டமிடுவார்கள், அதை பற்றி பிளான், அதை பற்றி ஒரு வரைபடம் வரைந்து கொள்வார்கள். இப்படி இப்படி செல்ல வேண்டும், இந்த வழியாக செல்ல வேண்டும், இந்த திசையிலே செல்ல வேண்டும், இந்த இடத்திலே தங்க வேண்டும், இந்த வழியாக செல்வோம், இப்படியாக முதலிலேயே திட்டமிட்டுக் கொண்டு புறப்படுகிற பயணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய. அந்த வகையிலே தான் ஒரு மதிய வேளை அரபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தலையிலே போர்வையை பொருத்திக் கொண்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்து வீட்டு வாசலிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று, அங்கே இருக்கிறவர்களிடத்தில் நான் வந்திருக்கிற செய்தியை சொல்லி அபூபக்கர் இடத்தில் அனுமதி கேளுங்கள் என்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மறுத்து விடுவார்களா? அங்கே மனித உரிமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைப்படுத்தி காட்டுகிறார்கள். ஒரு வீட்டிற்கு போவதற்கு முன்னாலே அந்த வீட்டிலே கேட்க வேண்டிய அனுமதி என்ற சட்டத்தை, அந்த முறையை கற்றுத்தந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பின்பற்றி காட்டினார்கள். அதிலையும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ள போகணும்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டெல்லாம் போக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அபூபக்கர் நாயகம் மட்டுமல்ல, எந்த சஹாபியுடைய வீட்டுக்கு போனாலும் சரி, ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் பேணினார்கள். அனுமதி கேட்டு உள்ளே போனாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உடனே வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து போகிறார்கள். உள்ள வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அபூபக்கரே, வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாம் வெளியில போக சொல்லுங்க, வீட்டில இருக்கிறவர்களை எல்லாம் வெளியிலே போக சொல்லுங்கள் என்றார்கள். சீதன அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார் சொல்லலாம், உங்களுடைய மனைவி ஆயிஷா ஏற்கனவே மனமாகிவிட்டது, ஆனாலும் ஆயிஷா நாயகி தாய் வீட்டிலே தான் இருக்கிறார்கள். எனவே தான் சொன்னாங்க, உங்க மனைவி ஆயிஷா இருக்கிறாங்க, மற்றபடி வேற யாரும் இல்ல, நீங்க சொல்ல வந்த செய்தியை சொல்லலாம் என்ற போது, இல்ல ஒரு ரகசிய செய்தி, எதற்கு, அதற்காகத்தான் நான் அப்படி சொன்னேன், இன்றைக்கு இரவு நாம் பயணம் புறப்பட்டு போக வேண்டும், இறைவனின் ஆணை வந்து விட்டது என்று சொன்னார்கள். முதலிலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிகிறது. அப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள், அலியே, இன்று இரவு நான் புறப்பட இருக்கிறேன். அதற்கு முன்னதாகவே தாருன் நதுவா என்று சொல்லக்கூடிய மக்காவிலே இருக்கிற குறைஷிகள், முஸ்லிக்கீன்கள் கூடக்கூடிய ஒரு கூட்டம், அவர்களுக்கு கூடுவதற்காக அவர்களுடைய கான்பரன்ஸ் ஹால், அதிலே அமர்ந்து அவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டார்கள் என்னென்ன செய்யலாம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர்களுடைய ஆட்களை இந்த ஊரை விட்டு அவர்கள் புறப்படுவதற்கு முன்னால் நாமாகவே ஏதாவது அவர்களை பழிவாங்கி விட வேண்டும், என்ன செய்யலாம் என்று பேசிக் கொண்டார்கள். இந்த செய்திகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். தன்னுடைய உயிரை சுற்றி அவர்கள் வலையமிடுகிறார்கள் என்பது தெரிந்திருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்படுவதற்காக தயாராகி சீன அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, அழியே, நான் இந்த இரவு புறப்பட்டு போவேன் என்று சொல்லிவிட்டு, அவர்கள் தங்களுடைய முபாரக்கான அந்த கட்டிலே, அந்த ஈச்சை மர கட்டில், ஈச்சை நாராலே பின்னப்பட்ட அந்த கட்டில், அந்த கட்டிலே ஹதரமூத் என்று சொல்லக்கூடிய போர்வையை அருமை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கொடுத்து, இந்த போர்வையை போர்த்தி கொண்டு நீங்கள் இங்கே படுத்திருங்கள், என்னுடைய இடத்தில் படுத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்படுகிறார்கள். இதற்கிடையில் தாரு நதுவாவிலே இருந்து கூட்டத்தில் என்ன செய்யலாம் என்று பேசி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யலாம், ஒருவர் வந்து சொன்னார், முதலில் அவரை நாம் ஊரை விட்டு ஒதுக்கி விடுவோம், நாடு கடத்தி விடுவோம், எங்காவது அனுப்பி விடுவோம் என்று சொன்னார். அந்த நேரத்தில் நஜது தேசத்திலிருந்து ஒரு கிழவன் வந்திருந்தான். நஜதி தேசத்திலிருந்து ஒரு கிழவன் வந்திருந்தான். அந்த கிழவன் பெரும் பார்க்கிற பெரும் தாடியோடும் மிக பிரம்மாண்டமான தோற்றத்திலே இருக்கிறான். அவன் வந்து சொன்னான், நீங்கள் ஏதோ முக்கியமான செய்திகளை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், நானும் அமரலாமா? உங்களுக்கு தேவைப்படுமானால் நான் என் கருத்தை சொல்லுவேன். நீங்கள் சொல்லுகிற கருத்திலே இருக்கிற சரிவரிய தவறுகளையும் சாதக பாதகங்களையும் சொல்லுவேன், நான் அமரட்டுமா என்று கேட்கிறான். அந்த அபூஜகல் உத்துபாஷர்கள் இருங்கள் என்று சொன்னார்கள். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது ஒருவன் சொன்னான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடு கடத்த வேண்டும் என்று. அந்த கிழவன் சொன்னால், இவரை நாடு கடத்தி உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? போகிற நாட்டிலும் மார்க்கத்தை பரப்பி விடுவார். வேற ஏதாவது உதாரணம் இருக்கா சொல்லுங்க. இன்னொருவன் சொன்னான், சங்கிலியாலே பிணைத்து விடுவோம், சங்கிலியாலே கட்டி விடுவோம், அப்படி கட்டி நாம் ஒரு இடத்திலே முடக்கி போட்டு விடுவோம் என்று சொன்னபோது அந்த கிழவன் சொன்னான், எத்தனை நாளைக்கு வைத்திருப்பீர்கள்? ஒரு கட்டத்தில் அந்த விலங்குகளை எல்லாம் அறுத்தறிந்து அவர் வெளியே வந்து விடுவார், அல்லது அவருடைய ஆட்கள், அவருடைய குடும்பத்தவர்கள், அவருடைய ஆதரவாளர்கள் உங்களிடத்திலே வந்து உங்களிடத்திலே சண்டையிட்டு உங்களை அவர்கள் வெற்றி கொண்டு இவரை எடுத்துக்கொண்டு போய்விடுவார். எனவே அப்படியும் செய்யாதீர்கள். சரி, என்னதான் செய்யலாம், நீங்க சொல்லுங்களேன்னு கேட்டான் அந்த கிழவன். அவன் சொன்னான், ஒரே வழி அவரை கொலை செய்து விடுவதுதான், ஒரே வழி கொலை செய்து விடுவதுதான். அபூஜகல், ஆமாம், சரியான வழிதான் அது என்று சொன்னான். எப்படி கொலை செய்வது? இந்த அபூஜகல் சொல்கிறான், நம்ம ஊரை பொறுத்தவரையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஹாஷிம் குலம், அப்துல் மனாப் குலம், குரேஷி குலம், இப்படியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் பாரம்பரியமானது. இந்த குடும்பத்திலிருந்து யாராவது நம்மை பழிவாங்க துவங்கி விடுவார்கள். எனவே நாம் ஒன்று செய்ய வேண்டும், நாம் யார் யாரெல்லாம் இருக்கிறோம், என்னென்ன குடும்பத்தவர்கள் எல்லாம் இருக்கிறோம், நாம் எல்லோருமாக ஒன்று சேர்ந்து முஹம்மதை எதிர்பார்த்திருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை எதிர்பார்த்திருப்போம். அவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வழமை, இஷாவிற்கு பிறகு தூங்கி விடுவார்கள். இஷாவிற்கு பிறகு தூங்கி நடுநிசி நேரத்தில் பள்ளிவாசலுக்கு ஹரமுக்கு வருவாங்க. அப்படி அவர் வருகிற அந்த நேரத்தில் எல்லோருமாக பாய்ந்து கொலை செய்து விடுவோம். யார் எந்த ஒரு தனிநபரின் மீதும் பழி விழாது. ஒருவேளை அவர்களுக்கு அப்படி தேவைப்பட்டால் நாம் அதற்கு பதிலாக நாம் ஏதாவது பணங்களை கொடுத்து கொலைக்குண்டான நிதியை எதையாவது நாம் கொடுத்து விடுவோம். அப்படி கொடுத்து நாம் அதை சாதகம் நமக்கு சாதகப்படுத்திக் கொள்ளலாம் என்று பேசினார்கள். அப்படி பேசிய பிரகாரம் வீட்டை சுற்றி முற்றுகையிட்டிருக்கிறார்களே எதிரிகள். அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுக்க வைத்துவிட்டு வெளியிலே புறப்படுகிற போது, வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வமின் கல்பிஹிம் சத்தன் ஃபஅஹ்ஷைனாஹும் இல்லா யுஸ்ரூன் என்ற அந்த திருவசனத்தை, யாசினில் உள்ள இந்த வசனத்தை ஓதி கீழிருந்து சில மண்களை எடுத்து அப்படி துகளில அப்படி மன துகள்களை வீசிவிட்டு புறப்படுகிறார்கள். அத்தனை பேரும் கண்களை கசக்கிக் கொண்டிருக்கிறார்கள், கண்கள் திறந்திருக்கிறது, அவர்களின் பார்வை பறிக்கப்பட்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாருமே பார்க்கவில்லை, பெருமானா ஸல்லல்லாஹு கடந்து போறாங்க. இன்னொரு தப்பி போய்விட்டார், இங்க இருப்பது முஹம்மத் அல்ல, அலி இருக்கிறார். அலி ரலியல்லாஹு இருக்கிறாங்க, அவர்களையாவது வெட்டியிருக்கலாம் தானே, அவர்களையும் வெட்டியிருக்கலாம் தானே, அவர்களும் அவர்களுக்கு எதிரிகள் தானே. எதிரிகளுக்கு அதிரதி எல்லாம் அவர்கள் மட்டும் என்ன விருப்பமானவர்களா வெட்டி இருக்கலாம், வெட்டவில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த இரவு அல்லாஹ் வானவர்களிடத்திலே செய்தனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த இரண்டு பேரையும் அழைத்து அல்லாஹ் கேட்கிறான், உங்களில் ஒருவரை ஒருவர் நான் சகோதரராக்கி விடுகிறேன். ஜிப்ரீலும் மீகாயிலும் சகோதரர்களாக இருந்தது. உங்களில் யாருடைய உயிர் முந்தி போவதற்கு யார் அனுமதி கொடுப்பீர்கள்? உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒரு மூத்தாகும், யார் உங்களில் யார் விட்டுக் கொடுப்பீர்கள் என்ற போது ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள், முடிவு செய்யவில்லை. உலகத்துல உயிர் விடுறதுக்கு யாராவது முந்தி வருவாங்களா? உயிரை கொடுப்பதற்கு வேண்டுமானால் சொல்லுவார்கள், என் உயிரை விட பிரியமான கணவர் என்று மனைவி சொல்லலாம், உயிரை விட பிரியமான மனைவி என்று கணவர் சொல்லலாம், அல்லது உயிரை விட மேலான பெற்றோர்கள் என்று சொல்லலாம். இப்படி வார்த்தைகளால் இருக்குமே தவிர
யார் அதற்கு முன் வருவாங்க? யாரும் முன் வர மாட்டார். உயிரை விட, தன் உயிரை விட யாரும் யாரையும் மதிக்க மாட்டார். அவ்வளவுதான். அப்படி மதிக்க தகுந்த நபர் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுதானே உண்மை. இன்றைக்கு இருக்கிற உலக நடைமுறையை நாம் பார்க்கலாம். உயிரை மதிப்பதில்லை என்பது ஒன்று, உயிர் போய்விட்டால் உடலையும் மதிப்பதில்லை. ஒரு செல்வந்தர், சென்னையில் நடந்த செய்தி, ஒரு செல்வந்தர் கடுமையான மழை நேரம் கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய அந்த வயர் அறுந்து விழுந்து தண்ணீரில் விழுந்து மின்சாரம் தண்ணீரில் விழுந்து விட்டது. இவர் பள்ளியிலிருந்து வருகிற அந்த சந்தர்ப்பத்தில் திடீரென அந்த தண்ணீரிலே கால் வைத்து அவருக்கு மின்சாரம் தாக்கி இறந்து போய்விட்டார். அவர் இறந்து போய்விட்ட அந்த செய்தி வீட்டிற்கு சொல்லப்படுகிறது. மனைவியிடத்துல உங்களுடைய புருஷனுக்கு இப்படி ஒரு நிலை ஆயிடுச்சு, அதுவும் கூட உடனே போய் சொல்லிட மாட்டாங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஏதாவது, ரொம்ப பவியமான முறையில உடனே சொன்னா அதிர்ச்சி ஏற்பட்டு விடுமே, அப்படி முறையாக சொல்கிறார்கள். அந்த பெண்மணி விஷயத்தையும் புரிந்து கொண்டா என்னவோ நடந்துருச்சு, என்ன விஷயம் சொல்லுங்க. சொன்னாங்க ஒண்ணு இல்ல, அவருக்கு மின்சாரம் தாக்கி கடுமையாக இதானார், ஆஸ்பத்திரி கொண்டு போனோம், அவருடைய உயிர் அடங்கிருச்சு. அவ அந்த பெண்மணி சொல்றா, சரி அவரை கொண்டு வந்து நம்ம போர்ட்டிக்குள்ள வச்சிருங்க, கார் நிறுத்தக்கூடிய அந்த போர்ட்டிக்கல அவருடைய மையத்து ஜனாசா கொண்டு வந்து வைங்க. அப்படி இறந்து போய்விட்ட தன்னுடைய கணவனுடைய உடல் வீட்டிற்குள்ளாலே வருவதற்கு மனைவி அனுமதிக்கவில்லை. இனி எதுக்கு மையத்து உள்ள வரணும்? மனைவி நினைக்கிறார், அவன் கட்டின வீடு, அவன் சேர்த்து சேர்த்து சேமித்த சேகரித்த பொருள் சொத்து, அவன் செய்த வணிகம் அவனுடைய பொருள். ஆனால் அதை அனுபவிப்பதற்கு அவனுக்கு வழி மட்டுமல்ல, அந்த வீட்டிற்குள்ளாலே போகுவதற்கு கூட முடியவில்லை, நின்று போய்விட்டது. இவ்வளவுதான் உலகம், இவ்வளவுதான் உலகம். உயிர் போய்விட்டால் மதிப்பு போயிடும். ஒரு கலெக்டர், கலெக்டர் வீட்டுல கழுதை செத்து போச்சான், கலெக்டர் வீட்டுல கழுதை செத்து போச்சான். கழுதையை சவமாக தூக்கி கொண்டு போய் பிற இடத்துல புதைப்பதற்காக கொண்டு போனார்கள். கடுமையான கூட்டம், எல்லாரும் கேட்டாங்க என்ன கூட்டம் என்னன்னு கேட்டா, நம்ம கலெக்டர் வீட்டு கழுதை செத்து போயிருச்சாங்க அதனாலதான். அவ்வளவு கூட்டம், மிகப்பெரிய கூட்டம். கலெக்டர் வீட்டு கழுதை இல்லையா? அடுத்த வாரம் கலெக்டர் செத்து போனார். கூட்டத்தை காணும். ஏன்? கலெக்டர் இருக்கிற வரையில் கலெக்டர் வீட்டு கழுதைக்கு மரியாதை, அவர் செத்து போனதற்கு பிறகு இனி எதற்கு மரியாதை? இப்படி உலகத்திலே அன்பு பாசம் என்பதெல்லாம் உண்மையாக நாம் கவனிக்கும் இடத்து எந்த மனிதனும் தன் உயிரை விட மேலாக பிறரை மதிக்க மாட்டான். ஆனால் அப்படி மதிக்க யாரும் முன்வருவார்களா? உயிர் இழுத்துக் கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய கணவனுக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்கிறது, என் உயிரை கொடுங்க, நீ எந்த மனைவியும் சொல்லுவாளா? யாரும் சொல்ல மாட்டான். அல்லாஹ் கேட்கிறான், ஜிப்ரீல் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், உங்களில் இரண்டு பேரையும் நான் சகோதரர்களாக்குகிறேன், உங்களில் யார் உயிரை கொடுத்து முன் வருகிறீர்கள்? முதல்ல மூத்தா போகணும், யார் போறீங்க? அவர்கள் அமைதியா இருக்கிறான். அல்லாஹ் சொன்னா, உங்களில் யாருமே அழிறதி அல்லா உணவு போல இல்லையே, உங்களில் யாரும் அழிறதி அல்லா உணவு போல இல்ல, போய் பாருங்கள் அலி எந்த படுக்கையில கிடக்கிறார் என்று போய் பாருங்க. எதிரிகள் வீட்டை சுற்றி முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். எந்த தருணத்திலும் அவர்களுடைய வாழ் ஓங்கி விட்டால், ஒரு மனிதன் சொன்னாரு குஞ்சு நில்லுங்க பார்க்கலாம் என்று சொன்னாரே, அந்த வினாடி நேரம் தப்பி இருந்தால் அந்த அவர்களுடைய ஓங்கிய அந்த வாழ், அந்த ஆயுதம் அறிந்ததே எல்லாம் உண்பவர்களின் மீது பாய்ந்து இருக்கும். ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலையிலும் கூட செய்தான் அழிறது எல்லாம் அந்த படுக்கையில படுத்திருந்தார். உடனே ஜிப்ரீல் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்துட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தலைமாட்டிலே இருக்கிறார்கள், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் கால் பகுதியில் இருக்கிறார்கள். இரண்டு பேரும் அதற்கு அலி ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விசிறி கொண்டிருக்கிறார்கள், அலி ரதி அல்லாஹு அன்ஹு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அலியே, நீங்கள் என்ன தவம் செய்து விட்டீர்கள், என்ன புண்ணியம் செய்து விட்டீர்கள்? அல்லாஹ் உங்களை குறித்து திருவசனம் ஆயத்தை இறக்கிறான், மக்களிலே சில பேர் இருக்கிறார்கள் இறைவனின் பொருத்தத்திற்காக தங்களுடைய உயிரையே அர்ப்பணம் செய்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக தன் உயிரை பணயம் வைத்து படுத்திருந்த அந்த செய்தியை அல்லாஹ் குர்ஆனின் வழியாக சொன்னான். செய்தியை இப்படியாக இருக்க எதிரிகள் காலையிலே பார்த்தார்கள், இருந்தது அலி ரதி அல்லாஹு அன்ஹு, உடனே தேட துவங்கி விட்டார்கள். சேதன அலி ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏன் இருந்தார்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அமானித பொருள்களை உரியவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு வந்து சேருங்கள் என்று சொல்லிவிட்டு போயிருந்தார்கள். எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்து காலையில அமானிதங்களை யார் யார் இடத்துல கொடுக்க வேண்டுமோ கொடுத்து விட்டு மதீனாவை நோக்கி மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் போன அந்த மதீனாவை நோக்கி அலி ரலியல்லாஹு அன்ஹு புறப்படுறாங்க. அருமையான பெருமக்களே, செய்யதன அருமை நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு சென்று காபத்துல்லாவை திரும்பி திரும்பி பார்த்த நிலையில் புறப்பட்டு போய் சௌரு குகைக்கு வந்து குகையிலே மூன்று நாட்கள், வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌரு குகையிலே இருந்தார்கள். அது திட்டமிட்ட பயணம். ஊரிலிருந்து புறப்படுகிற போது எதிரிகள் தங்களை இப்படித்தான் தேடுவார்கள், மதீனாவின் திசை இப்படி இருக்கிறது, இப்படி தேடுவார்கள் என்பதாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர் திசையிலே புறப்பட்டார்கள். எதிரிகள் தங்களை தேடி வரக்கூடிய தடயங்களை எல்லாம் அழித்தார்கள். அதில் மூன்று நாட்கள் நாம் தௌரு குகையிலே தங்கியிருப்போம் என்கிற செய்தியையும் கூட சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருந்தார்கள். அதனால தான் சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டு ஒட்டகத்தை தயார் செய்து வைத்திருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது அழைத்தாலும் மதீனாவை நோக்கி பயணம் போவதற்காக இரண்டு ஒட்டகத்தை தயார் செய்து வைத்திருந்தார்கள். அப்படி பயணம் புறப்பட்ட உடனே சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டக ஓட்டியாக இருந்த அப்துல்லாஹ் இப்னு உரைக்கத் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன், அவன் யஹூதி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இருந்தாலும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவனை நம்பி அவன் மீது ஒரு நம்பகம் கொண்டு இந்த செய்தியை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது, இந்த இரண்டு ஒட்டகத்தையும் கொண்டு நீ எங்கேயாவது போய் மூன்று நாளைக்கு பிறகு சௌரு மலை அந்த குகை அதனுடைய அடிவாரம் அந்த மலையின் அடிவாரத்திற்கு நீ வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு போனார். இந்த பயணம் திட்டமிட்ட பயணம் என்பதற்காக சொல்லும் அப்படி சொல்லிவிட்டு புறப்பட்டு போனார்கள். அப்படி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌரில் இருந்தாங்க, சௌரில் இருந்து இறங்கி வந்தார்கள். இறங்கி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி நடக்க வேண்டும். அப்படி நடக்கக்கூடிய அந்த நிலையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி நடக்க வேண்டியவர்கள் மக்காவை நோக்கி நடக்கிறார்கள். அப்ப சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைகளை பற்றி கொண்டு, யா ரசூலல்லாஹ், ரொம்ப பௌவியமா சொல்றாங்க, நாயகமே நாம மதீனாவுக்கு போறோம், நீங்கள் மீண்டும் மக்காவை நோக்கி நடக்கிறீர்களே யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே நின்று சொன்னார்கள், அபூபக்கரே நான் மக்காவை நோக்கி நடக்கவில்லை, அபூபக்கரே மக்காவை நோக்கி நான் நடக்கவில்லை, என்னுடைய கால்கள் இழுத்து செல்லப்படுகிறது என்றார்கள். அந்த மண்ணின் மீது தனக்கு இருந்த காதலை காட்டுகிறார்கள். அந்த நிலையில் அல்லாஹ் சொன்னான், அந்த அல்லாஹ் தஆலா அவன் மீது கடமை, நாயகமே நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள், நீங்கள் புறப்பட்ட இடத்திற்கு மீண்டும் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பான், அல்லாஹ் உங்களை மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பான், எனவே நீங்க புறப்பட்டு போங்க என்று அல்லாஹ்வே பயணம் அனுப்பி வைத்தான். நம் ஊர்களிலே வழமை, பயணம் புறப்படுகிற போது வீட்டு சுவர்களிலே பென்சிலை கொண்டு இல்ல கயிறை கொண்டு இன்னல்லதி ஃபர்தாலைக்கல் குர்ஆன லராத்து கைலாமா இந்த வசனத்தை எழுதி அனுப்புவார்கள். அதாவது புறப்பட்ட இடத்து பயணத்திற்காக போகிறோம், புறப்பட்டு சென்ற இடத்துல வியாபாரம் வணிகம் எதையும் முடித்து விட்டு மீண்டும் தாயகம் வந்து சேர வேண்டும் என்று இந்த பரக்கத்திற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தானே அந்த ஒப்பந்த அந்த உத்தரவாதத்தை அல்லாஹ் நிறைவேற்றினார். அந்த பரக்கத்தை அந்த ஆயத்தை வீட்டு சோறுகளிலே எழுதி வைத்து விட்டு புறப்படுவார்கள். நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பக்குவமாக இந்த காரியங்களை செய்து வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். அருமையான பெருமக்களே, அந்த வகையில் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவை பெற்றுக் கொண்டு மீண்டும் மதீனாவை நோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயணம் தொடர்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை நோக்கி நடக்கிறார்கள், ஒட்டகத்திலே செல்கிறார்கள், சில சந்தர்ப்பத்தில் இறங்கி போகிறார்கள் ஒட்டகத்தில். ஏனென்றால் ஒட்டகத்திலேயே பயணித்து அவர்களுடைய இரண்டு அந்த தொடை பகுதிகள் காயப்பட்டு போயிருந்தது. அது போன்ற சந்தர்ப்பங்களில் சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி தன் தோள் மீது வைத்துக் கொண்டு நடந்தார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலையடிவாரம் சௌரில் இருந்து அந்த பிரம்மாண்டமான அந்த மலைக்கு ஏறி அந்த குகைக்கு போனார்களே, அப்படி போகும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால்கள் அவர்களுடைய திருப்பாதங்கள் காயப்பட்டு போயிருந்தது. அதுல ஏற முடியல. அந்த சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி சுமந்து கொண்டு ஏறினார்கள். பிரமாண்டமான அந்த மலை, மலை ஏறுவது எவ்வளவு சிரமம், அதிலும் இன்னொருவரை தூக்கி கொண்டு ஏறினார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த அந்த வற்றாத பற்று பாசத்திற்கு உதாரணம் சொல்ல முடியாது. அப்படி ஒட்டகத்தில் இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்களை விரித்துக் கொண்டு அமர முடியாத அந்த சூழலில் அவர்களை தூக்கி தன் தோல்மையிலே வைத்துக் கொண்டு செல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முந்தி எந்த காரியத்தையும் செய்யாத சையிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹிஜ்ரத் பயணத்துல மட்டும் ஒரு வித்தியாசம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னே வர அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு முன்னால போவாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு முன்ன போவாங்க. சில சந்தர்ப்பங்களில் வலதுபுறத்திலே வருவார்கள், சில சந்தர்ப்பங்களிலே இடதுபுறத்திலே வருவார்கள், சில சந்தர்ப்பங்களிலே பின்னாலே வருவார்கள். இப்படியாக சுற்றி சுற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுற்றி சுற்றி வருகிறார்கள். அபூபக்கரை என்ன வித்தியாசமாக சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறீங்களே என்ன என்று கேட்கிற போது யாரு சொல்லல்லா, இந்த பாதையில் நான் அதிகம் வந்திருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை பிறந்து மதீனா பாதையிலே சிரியா பாதையில் அதிகம் வந்ததில்லை. அவர்கள் வணிகத்திற்காக ஹதீஜா நாயகி அவர்களுடைய வணிக குழுவிலே ஒரு முறை வந்திருக்கிறார்கள். அதற்கு முந்தி இளம் வயதிலே இருக்கிற போது தன்னுடைய தாயாரோடு சென்று வந்திருக்கிறார்கள், மதீனா ஷரீஃபிற்கு போய் வந்திருக்கிறார்கள். இப்படித்தானே தவிர அதிகமாக அந்த பயணம் பயண பாதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரிச்சயமற்ற பாதை. ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி வியாபாரத்திற்காக வேண்டி சென்று வந்த வழமை உண்டு. அதனாலே நாயகமே யா ரசூலல்லாஹ், நான் இந்த பாதை எனக்கு அதிகமாக சென்று வந்த பாதை, எனவே நாம் செல்லுகிற இந்த பாதையில் சில சந்துகள் சில பாதைகள் பிரியும். அப்படி பிரிகிற அந்த பாதைகளில் எந்த பாதையின் வழியாக ஏதேனும் ஆபத்துகள் வந்து விடுமோ என்பதற்காக உங்களை முந்தி நான் போகிறேன் அந்த இடத்தில். திடீரென வலதுபுறத்திலே பாதை பிரியும், அங்கே நான் இருப்பேன். இடதுபுறத்திலே பிரியும், அங்கே நான் இருப்பேன். ஏதாவது ஒன்று ஏற்படுமானால், ஏதாவது ஒரு ஆபத்து நிகழுமானால், அது உங்களுக்கல்ல முதலில் எனக்கு இருக்கட்டும் என்பதற்காக. சவுரு குகையில இருக்கிற போது யார சூழலா நம்மை தேடி வந்திருக்கிற எதிரிகள், இதோ அவர்கள் நம்முடைய கண் பார்வைகளிலே இருக்கிறார்கள், நின்று பார்க்கிறார்கள், நாம் இருப்பது தெரியவில்லை, கொஞ்சம் குனிந்து பார்த்தால் தெரிந்துவிடும் நாயகமே என்று சொன்னார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொல்லும் போது அல்லாஹ் சொன்னான், அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே பயப்படாதீங்க, லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா, நீங்க பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சீர அபூபக்கர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், லஸ்து அகாஃபல் மூத்திஃபான ரஜுலன் வாஹிதன், நாயகமே நான் என்ன பத்தியா பயப்படுறேன், எனக்கு மூத்து வந்து விடுவோம் என்றா பயப்படுகிறேன், மூத்தி நான் என்னுடைய மூத்தை நினைத்து பயப்படவில்லை, நான் ஒரு தனி மனிதன், என்னுடைய உயிர் போனாலும் எந்த ஆபத்தும் இல்லை. மாறாக நாயகமே நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்து விட்டால் உம்மா இந்த முழு சமுதாயமே அழிந்து போய்விடும் நாயகமே என்று பயப்பட்டார்கள். அபூபக்கர் சித்தியக்கிறது எல்லாம் அங்கே தன்னுடைய உயிரை அல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிரை. எனவேதான் மதீன பாதையில் ஆபத்துகள் அணுகாமல் நான் உங்களுக்கு முந்தி செல்கிறேன் நாயகமே என்று சொன்னார்கள். இப்படி இருக்கும்போது ஒரு மனிதர் எப்படி இருக்க ஒரு மனிதர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிமுகமான அந்த மனிதர், வியாபாரத்தில் தொடர்புள்ள மனிதர் திடீரென அபூபக்கர் நாயகத்தை பார்த்து, என்ன அபூபக்கரை எங்க போறீங்க, இந்த வகையாக இந்த வழியாக எங்க போறீங்க திடீர்னு என்று கேட்கிறார்கள். இவர் யார், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அடையாளம் தெரியவில்லை, இவர் யார் என்று கேட்ட போது சீனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு யோசிக்கிறாங்க, இவர்கள் யார் என்று கேட்கிறார்கள், என்ன பதில் சொல்லுவது, யார் எப்படி பதில் சொல்றது. உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொன்னாங்க, இவர் எனக்கு வழிகாட்டினார், இவர் எனக்கு வழிகாட்டி என்றார்கள். அன்றைக்கு அரபுகளினுடைய வணிக குழுவிலே வியாபாரம் செய்யக்கூடிய செல்வந்தர்கள் இருப்பார்கள், வியாபார பொருள்கள் இருக்கும், வாகனங்கள் இருக்கும், வாகன ஓட்டிகள் இருப்பார்கள். ஆனால் வழி தெரிந்த ஒருவரையே அழைத்துக் கொண்டு போவார்கள், இந்த திசை தெரியும், இந்த பாதை தெரியும். எனவே அந்த வகையில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த மனிதர் வழிகாட்டுகிறார், பாதை தெரிந்தவர் என்று வந்தவர் புரிந்து கொண்டு போனார், வந்தவர் புரிந்து கொண்டு போனார். ஆனால் ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வார்த்தையினுடைய யதார்த்தத்தை நாடினார்கள், எனக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் இவர்கள் என்பதுதான் அதற்கு பொருள். இப்படியாக பயணம் புறப்பட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு கொண்டு போய் கொண்டிருக்கிற போது, மதீனாவிற்கு போவதற்கு முன்னாலே ஒரு கூடாரம், அந்த கூடாரத்தில் ஒரு பெண்மணி இருக்கிறார், உம்மு மாபத் என்று சொல்லக்கூடிய பெண்மணி. அந்த பெண்மணிக்கு ஒரு பழக்கம், இந்த பகுதியாக செல்லுகிற மக்கள் அவர்களுக்கு ஏதாவது உணவு இருந்தால் கொடுப்பது, ஏதாவது தண்ணீர் கொடுப்பது. பாதையிலே அன்றைக்கு இருந்த பயணப்பாதை எப்படி, வாகனங்கள் இல்லாத காலம், ஒட்டகங்களிலே செல்வார்கள். இன்றைக்கு இருப்பது போன்ற வாகனங்கள் இல்லை, ஒட்டகத்திலே செல்வார்கள், நடந்து செல்வார்கள், கூட்டமாக போவார்கள், தனியாக செல்வார்கள். இவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுங்கிறதுனால அந்த உம்மு மாபத் என்கிற அந்த பெண்மணி வீட்டுக்கு வெளியில இருந்து வருகிறவர்களுக்கு ஏதாவது உணவு கொடுத்து, ஏதாவது தண்ணீர் கொடுத்து, அவர்களும் கூட பகரமாக எதையாவது கொடுத்து விட்டு போவாங்க. இப்படி ஒரு வழமை உண்டு. அப்படி இருக்க அந்த உம்மு மாபதை பார்த்து சீதன அபூபக்கர் சித்திய கருதி எல்லாம் போய் உம்மு மாபத் அந்த பெண்மணியை அழைக்கிறாங்க. எங்களுக்கு நீங்க கொஞ்சம் சாப்பிடுவதற்கு ஏதாவது கொடுங்களேன்னு. உம்மு மாபத் சொல்றாங்க, கை சேதமே, இந்த நேரத்தில் என் வீட்டுல நீங்க என்னுடைய விருந்தாளிகள் வந்திருக்கிறீர்கள், தருவதற்கு என் வீட்டில் எதுவும் இல்லையே என்றார். என் வீட்டில் எதுவுமே இல்லையே, இந்த நேரத்தில் இப்படி வந்திருக்கிறீர்களே என்ற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டை பார்த்தார்கள். ஒரு ஆடு நிற்கிறது, ஒரு ஆடு நிற்கிறது. அபூபக்கரே, ஆடு இருக்கிறதே சரி, அபூபக்கர் சித்திகரதே அந்த பெண்ணை பார்த்து, ஏமா ஆடு இருக்குதே, அந்த ஆட்டில் கொஞ்சம் பால் கறந்து கொடுக்க கூடாதா என்று சொன்னார்கள். அந்த பெண்மணி சொல்றா, உங்களுக்கு தர்றதுல எனக்கு என்னங்க, அந்த ஆட்டை போய் பாருங்க, அது மடு வற்றி போய் காய்ந்து போயிருக்கிறது, பாலே இல்லை. இதுல இருந்து நான் எப்படி உங்களுக்கு எடுத்து தர, இருந்தால் என்ன இல்லா இல்லை என்றா சொல்லிவிட போகிறேன். அப்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்டை கொண்டு வாருங்கள் என்ற ஆட்டை அழைத்து தங்களுடைய முபாரக்கான திருக்கரங்களாலே அந்த ஆட்டினுடைய மடுவை தடவி கொடுத்த போது அந்த மடு பெருத்தது, பால் சுரந்தது. அதை ஒரு பாத்திரத்திலே பிடித்து, பாத்திரத்திலே பிடித்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல அந்த பெண்ணுக்கு கொடுத்தாங்க. அம்மா நீங்க குடிங்க, ஏன்னா அவர்களும் பசியோடு தாகத்தோடும் இருக்கிறார்கள், எனவே நீங்க குடிங்கன்னு கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கப்பட்டது. அந்த பெண்மணி ஆச்சரியம் தாங்காமல் பாலை குடித்து விட்டு, பாலை குடித்து விட்டு அந்த பெண்மணி, என்ன ஆச்சரியம், எப்படி இந்த ஆட்டிலிருந்து காய்ந்து போன, ஒட்டி போன, வறண்டு போன இந்த மடுவிலிருந்தும் பால் சுரக்கிறதே, எப்படி ஆச்சரியப்பட்டு இருக்கிற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பவும் அந்த ஆட்டிலிருந்து பாலை கறந்து அவர்களும் குடித்தார்கள். சீதன அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தார்கள், இரண்டு பேரும் குடித்தார்கள். அதற்கு பிறகு திரும்பவும் பாலை கறந்தார்கள், அந்த பாத்திரம் நிறைய பாலை கறந்து, இந்த பாலை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்குள்ளே நீங்களும் கணவர் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் கொடுத்து விட்டு புறப்படுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏற்கனவே ஒரு செய்தி நாம் சொல்லி இருக்கிறோம், சீதன அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த சின்ன ஆடு, ஆண் ஆடு அண்டாத, பால் இல்லாத அந்த ஆட்டிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் கறந்து விட்டு அந்த மடுவை தடவி கொடுத்தார்கள். முன்னர் எப்படி இருந்ததோ அப்படி ஆகிவிட்டது, ஆனால் இந்த ஆட்டில் அப்படி செய்யவில்லை. ஏனென்றால் அந்த ஆடு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொந்தமானது இல்லை, அந்த ஆடு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொந்தமானது இல்லை, அதை மேய்க்கக்கூடிய பொறுப்பு பெற்றவர்கள். எனவே தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதனால உங்களுக்கு எந்த பங்கமும் இல்லை, பாதகமும் இல்லை, இந்த ஆட்டிலிருந்து பால் வராது, எங்களுக்காக அல்லாஹ் தருவான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் கறந்து விட்டு அந்த ஆட்டின் மடுவை தடவி கொடுத்தார்கள். முன்னர் இருந்தது போல ஆகிவிட்டது, அந்த சின்ன ஆடு போய்விட்டது. ஆனால் இந்த சஹாபிக்கு, இந்த பெண்மணிக்கு, உம்மு மாபத்துக்கு அந்த ஆட்டினுடைய மடுவை தடவி கொடுக்கவில்லை, அப்படியே விட்டார்கள். அந்த பெண்மணி காலமெல்லாம் அந்த ஆட்டிலே பால் கறந்து கறந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்படி இருக்க அந்த உம்மு மாபது என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியின் கணவர் அங்கு வந்து விடுகிறார். வந்து வீட்டிலே பாத்திரங்களில் பால் இருக்கிறது, ஆட்டினுடைய மடு பெருத்து இருக்கிறது, என்ன உம்மு மாபது, இந்த வீட்டில் ஏதோ ஆச்சரியம் நிகழ்ந்து போயிருக்கிறதே என்ன என்று கேட்ட போது, இரண்டு பேர் இங்கே வந்தார்கள், அவர்கள் செய்த அற்புதங்கள் இவைகள் என்று சொல்ல அவர் கேட்கிறார், அந்த வந்தவர்களுடைய அடையாளம் எப்படி கொஞ்சம் சொல்லு, எப்படி இருந்தாங்க என்னன்னு கேட்டபோது சொல்றாங்க. அவர் சொன்னார், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக குறைஷிகள் தேடிக்கொண்டிருக்கிறார்களே அந்த முஹம்மதும் அவருடைய தோழரும் தான் வந்து போயிருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மதும் அவருடைய தோழர்களும் தான் வந்து போயிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த செய்தியை எப்படியாவது குறைஷிகளிடத்திலே தகவல் கொடுத்தால் எப்படி என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த உம்முமாவது அதை தடுத்து விட்டார்கள், சொல்லப்படவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் மக்காவில் இருக்கிற போது திடீரென ஒரு சப்தம் கேட்கிறது, ஒரு அசரீரி. சொன்னது யாருன்னு தெரியவில்லை, வாசகம் சப்தம் காதலுக்கு வருகிறது, சொன்னது யாருன்னு தெரியல. என்ன சொல்லப்படுகிறது? ஓ குறைஷி கூட்டத்தார்களே, முஹம்மதை தேடுகிறீர்களே, உம்முமாவதிடம் கேளுங்கள். முகம்மதை எங்கே என்று உம்முமாவதிடம் கேளுங்கள். அவர் வீட்டில் உள்ள பாலும் சொல்லும், அந்த பால் கறக்கப்பட்ட ஆடும் சொல்லும். இப்படியாக ஒரு வாசகம் அசரீரியாக கேட்கிறது. அப்ப எதிரிகள் எல்லாம் புரிந்து கொண்டார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு தான் போயிருக்கிறாங்க. ஏனென்றால் உம்முமாவது என்கிற பெண்மணி மதீனாவிற்கு செல்லுகிற பாதைகளே உள்ளவள் என்று தெரிந்து கொண்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அதாவது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் அஸ்மா நாயகி, ஆயிஷா நாயகி போன்றவர்கள் எல்லாம், ஆயிஷா நாயகி சொல்றாங்க, எங்களுக்கு அப்பந்தான் ஒரு நிம்மதி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போயிட்டு இருக்கிறாங்களோ தெரியலையே, எங்க போயிட்டு இருக்கிறாங்களோ தெரியலையே என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி போகிறார்கள் என்கிற செய்தி எங்களுக்கு இந்த அசரீரியின் மூலமாக கிடைத்தது என்று சொன்னார்கள். இப்படி இருக்கத்தான் ஒரு மனிதர் வந்து எதிரிகள் குழுமி இருக்கிற அந்த இடத்துல, நீங்கள் யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவருடைய தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த இரண்டு பேரும் இந்த வழியாக நடந்து போனதை நான் பார்த்தேன் என்று அந்த மனிதர் சொல்லுகிறார். ரெண்டு பேரும் இப்படி போனாதான் நான் பார்த்தேன். அங்க இருந்த சுராகத்து பின் மாலிக், பிந்திய காலத்தின் சஹாபி, அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல நீங்க சொல்றது அவங்க ரெண்டு பேர் இல்ல, நாங்கள் பேசிக் கொண்டிருக்கவே எங்களை கடந்து போன ரெண்டு பேர் தான் அது, அதனால நீங்க சொல்லக்கூடியவர்கள் அல்ல, நாங்க எவ்வளவு தேடிட்டு அவர் கிடைக்கல என்று சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்து திரும்ப இந்த வீட்டிலிருந்து புறப்பட்டு இந்த மஜ்லிஸிலிருந்து புறப்பட்டு வீட்டிற்கு போய் தன் அடிமை பின்னிடத்திலே சொல்லி உன்னுடைய வாகனத்தை கொண்டு மலைமை முகற்றிற்கு வந்துவிடு என்று சொல்லி அங்கிருந்து குதிரையை எடுத்துக்கொண்டு சுராக்கா புறப்பட்டு போகிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரட்ட. ஏன் தெரியுமா? இந்த இவர் இந்த மனிதர் சொன்ன அந்த இரண்டு நபர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தான், அவங்க ரெண்டு பேரும் தான். ஆனால் இந்த செய்தி இங்க இருக்கிறவர்களுக்கு கிடைத்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களுடைய தலையை என்னிடத்திலே கொண்டு வந்தாலோ அல்லது உயிரோடு என்னிடத்திலே கொண்டு வந்தாலோ 100 ஒட்டகங்கள் தருவதாக அபூஜஹல் சொல்லி இருக்கிறார். அந்த பரிசு தனக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தன்னந்தனியாக போகிறான். இந்த சுராகா விரட்டி கொண்டு போறாங்க. சரி, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஏதோ சப்தம் ஒரு திரும்பி பார்த்த சுராகா விரட்டி கொண்டு, யாரை சொல்லலாம், சுராக்கா நம்பி நெருங்கி விட்டார் சொன்னார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியை பார்த்து ஆயில் அருள் குதி சுராக்கா, சுராக்காவை பிடிச்சுக்கிறேன் நான். சுராக்காவினுடைய குதிரையினுடைய கால்கள் மண்ணிலே சுருகி விட்டது, குதிரையினுடைய கால்கள் மண்ணிலே சுருகி விட்டது. சுராக்கா சொன்னார், முஹம்மதே என்னை விட்டுருங்க, நான் திரும்பி போயிடுறேன் என்ன விடுங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமிக்கு கட்டளை கொடுத்தார்கள், விட்டுருன்னு சொன்ன உடனே விட்டு விட்டது. இவரும் விடவில்லை, திரும்ப துரத்தினார், திரும்ப எப்போதும் பூமி பிடித்தது. அப்போ சொன்னார், என்ன விட்டுருங்க, நான் திரும்ப போறேன். மூன்றாவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுக்க பூமி அவரை விட அவர் திரும்பவும் துரத்துகிறார். இப்படி 3 முறை நடந்து போய்விட்டது. 4வது முறையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியை பார்த்து விட்டுவிடு, அவர் மன்னிப்பு கேட்கிறார், விட்டுவிடு என்று சொன்னார்கள். அப்ப இந்த சுராகா நெருங்கி வந்து, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சு கொண்டேன், எனவே என்னை கொண்டு இனி உங்களுக்கு ஆபத்து இருக்காது, நீங்களும் எனக்கு ஆபத்து செய்து விடாதீர்கள், உங்களை கொண்டு நீங்கள் என்னை பெதுவா செய்து விடாதீர்கள், எனக்கு நீங்கள் ஒரு உத்தரவு பத்திரம் எழுதி கொடுங்க, நீங்கள் நபி என்பதை நான் புரிந்து கொண்டேன், பிந்திய காலத்தில் நான் உங்களிடத்தில் வந்து சேர்ந்து கொள்வேன், எனக்கு ஒரு பத்திரம் எழுதி கொடுங்கன்ற போது சேனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வந்த ஆமீர் இப்னு புஹைரா அவர்களிடத்தில் சொல்லப்பட்டு ஒரு சின்ன பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்டது. உயிருக்காக உத்தரவாத பத்திரம் அது. யார் சொல்லலாம், என்னை மன்னிச்சிருங்க என்னுடைய என்று சுராக்கா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சுராக்கத்து பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்ட போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுராக்கா பாரசீகத்தினுடைய தங்க காப்புகள் உங்கள் கைகளிலே போடப்படாத வரையில் நீங்கள் மரணிக்க மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். பயணம் புறப்பட்டது, பயணம் புறப்பட்டது. பிந்திய காலத்துல செய்தனா உமர் ரலி அல்லாஹு அவர்களுடைய காலத்துல இந்த சுராக்கா ரலி அல்லாஹு அவர்கள் படுத்த படுக்கையாகி சஹராத் நெருங்கி கொண்டிருக்கிற போது உயிருக்கு ஆபத்தான அந்த சூழல், இன்னும் கொஞ்ச நேரங்களில் அவர்களுடைய உயிர் பிரிந்து விடுமோ என்றிருந்த அந்த சூழலில் சுராக்கா ரலி அல்லாஹு சொல்றாங்க, பயப்படாதீங்க, எனக்கு அப்படியெல்லாம் ஆகாது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், என் கைகளிலே தங்க காப்புகள் போடப்படும் என்று, இன்னும் போடப்படவில்லை, எனவே என்னுடைய உயிர் போகாதுன்னு சொன்னாங்க. உயிர் போகாது சுராக்கா ரலி அல்லாஹு சொல்றாரு. அதற்கு பிறகு பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டு பாரசீகத்தின் தங்க காப்புகள் சுராக்கா ரலி அல்லாஹு அவர்களுடைய கைகளிலே போடப்பட்டது. முதன் முதலாக மார்க்கத்தில் விதிவிலக்கு, தங்கம் ஆண்கள் அணிவது விதிவிலக்கு செய்தனா சுராக்கா ரலி அல்லாஹு அவர்களுக்கு மட்டும்தான், அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தது. அப்படி உமர் ரலி அல்லாஹு அவர்கள் காலத்துல நடந்தது. இப்படி இருக்க இந்த சுராக்கா கேக்குறாங்க, யார சொல்லலாம், இதோ என்னுடைய உணவுகள் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, சாப்பிடுங்கள் என்ற போது அதை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்கல, தொடல, இல்ல வேணாம், உங்க பொருள் எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் புறப்பட்டு திரும்ப செல்லுங்கள் என்கிறார்கள். யார சொல்லலாம், ஏதாவது எனக்கு ஒரு உத்தரவு கொடுங்க, நான் என்ன செய்யலாம் என்று சொன்னார். அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க திரும்பி போங்க, எங்களை தேடி வருகிறவர்களை நான் பார்த்து விட்டேன், அப்படி முகமது அவருடைய ஆளும் இல்லை என்று சொல்லி வருகிறவர்களை எல்லாம் திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னார்கள். சீதனா சுராக்கா ரலி அல்லாஹு அன்ஹு அதை ஏற்றுக்கொண்டு போகும்போது எதிர்த்து வருகிறவர்களை எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி, 100 ஒட்டக கிடக்குமேனு நாக்க தொங்க விட்டு ஓடி வர்றாங்களே அவர்களிடத்துல எல்லாம், இல்ல இல்ல நான் எவ்வளவு போய் பார்த்துட்டு வந்துட்டேன், இல்லை வாங்க போகணும், வர்றவர்கள்லாம் திருப்பி அனுப்புறாங்க. இங்கேதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆளுமை, இங்கேதான் அவர்களுடைய ஆளுமை. தன்னை துரத்தி வந்து, தன்னை விரட்டி வந்து, தன்னை கொல்ல வந்தவரையே தனக்கு பாதுகாப்பாக திருப்பி அனுப்பினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி இருக்க அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முபாரக்கான மதீனாவின் எல்லையை நெருங்குகிறார்கள். அப்படி மதீனாவினுடைய எல்லையை நெருங்கும் போது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு மதீனாவிற்கு செல்லுகிற வழியில் பார்க்கிறவர்களுக்கெல்லாம் ஏகத்துவ பிரச்சாரம் கொடுக்கப்படுகிறது. அந்த பாதையில யார் யார் எதிர்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் ஈமான் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பகுதியில புரைஜின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவரை சந்தித்தாருமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை பற்றி சொல்ல, அவர் சொன்னார், யார் சொல்லலாம், அப்படின்னா நீங்க வாங்க, எங்க குடும்பத்தார்களே சுமார் 80 பேர் இருக்கிறாங்க, 80 பேர் இருக்கிறார்கள், நீங்கள் அவர்களிடத்திலும் வந்து சொன்னால் அவர்களும் ஏற்றுக்கொள்வார்களே என்று சொல்ல, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரம் அவர்களிடத்தில் அந்த மக்களிடத்திலே சென்று மார்க்கத்தை சொல்ல 80 பேரும் ஒரே இடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய இஷா தொழுகையை அந்த புரைஜ் என்று சொல்லக்கூடிய மனிதர் அவருடைய குடும்பத்தார்களோடு இருந்து இஷா தொழுகையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்தாக தொழவைக்க அத்தனை பேரும் தொழுதார்கள். இந்த புரைஜ் எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார் என்கிற செய்தியை அந்த புரைஜ் என்பவருடைய மகள் சொல்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி வருகிற போது எதிரிலே புரைஜ் வருகிறார். புரைஜை நிறுத்தி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், புரைதா, புரைதா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், புரைஜ் என்பது 80 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்தவர் அந்த புரைஜ். ஒரு புரைதா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வருகிறார். அவரை பார்த்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உங்க பேர் என்ன? புரைதா. நீங்க எந்த கோத்திரம், எந்த கிளையை சார்ந்தவர்கள்? நாங்கள் அஸ்லம் கிளையை சார்ந்தவர்கள் என்று சொன்னார்கள். அஸ்லம் கிளை, அஸ்லம்னா என்ன பொருள்? சலாமத் ஆகிவிட்ட, இஸ்லாம் என்று சொன்னால் சாந்தி சமாதானம் என்று சொல்கிறோமே, அப்படி சலாமத் ஆகிவிட்டார். அஸ்லம் அஸ்லம நாம அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறோமே, அப்படி அஸ்லம் என்று சொன்னார். என் கோத்திரம் அஸ்லம். சரி, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உங்களை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்லம நாம் வெற்றி பெற்று விட்டோம், நாம் சமாதானம் விட்டோம், நம்மை தேடி வரக்கூடியவர்கள் இனி நம்மிடத்திலே தேடி வர மாட்டார்கள், நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்து விட்டது என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் பார்ப்பது, குறி கேட்பது, இவைகளையெல்லாம் குறித்து நிறைய தடுத்து சொல்லி இருக்கிறார்கள். இது அப்படியெல்லாம் நற்செய்தி, இது ஒரு நற்செய்தி கிடைக்கிறது. அஸ்லம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவரை எதிர்கொண்ட போது நாம் அஸ்லம், நாமும் பாதுகாப்பு பெற்று விட்டோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு, சரி அஸ்லம் கோத்திரத்தில் உங்க குடும்பத்துக்கு பேர் என்னன்னு கேட்டாங்க. சஹம், சஹம்னு சொன்னா அம்பு. அபூபக்கரே, உங்களுடைய சஹம் வெளியாகிவிட்டது, உங்களுடைய அம்பு வெளியாகிவிட்டது, உங்களை நோக்கி வீசப்பட்ட அம்பு வெளியில தெரிஞ்சு போயிருச்சு, இனி நமக்கு ஆபத்து இல்லை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில காரணங்கள் உண்டு, சில காரணங்கள். எப்படி அஸ்லம் என்று சொன்ன அஸ்லம் குடும்பத்தை சார்ந்தவர் எதிர்த்து வந்தாரோ அப்படி, அவருடைய குடும்பத்தினுடைய பெயர் சஹம் என்று இருந்ததோ அப்படி, சீரா உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஒன்று, சீரா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல வந்து ஒரு மனிதர், என்ன ஹலீஃபா அவர்களே, நம்முடைய ஆட்கள் போருக்கு போனாங்களே, யுத்தத்திற்கு போயிருந்தார்களே, ஏதாவது பதில் தெரிந்ததா, என்ன நடக்கிறது, என்ன வெற்றி தோல்வி பற்றி தகவல் இல்லையே என்ற போது, சீனா உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்னும் எனக்கு எந்த தகவலும் வரல, வந்தால் உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறேன், இருங்கள் என்று சொன்னார்கள். இப்படி இருக்க ஒரு மனிதர் வேற ஏதோ ஒரு காரணத்தால உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்துல வர, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, என்னங்க உங்க பேர் என்னன்னு கேட்டாங்க. அவர் சொன்னா, என் பேர் ஃபலாஹ் என்றார். ஃபலாஹ் என்றால் வெற்றி. இந்த மனிதரை அழைத்து சொன்னார்கள், நம்முடைய படை அங்கே வெற்றி பெற்று விட்டதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இப்படி இறைவனே ஏற்படுத்துகிற நற்செய்திகள் இவைகள். அதனால்தான் ஃபால் என்று சொல்றார், ஃபால் கிதாபு பார்க்கிறது, நற்செய்திகளை தெரிந்து கொள்வது. இது சூனியம் வேறு, குறி கேட்பது வேறு, ஜோதிடம் வேறு, இது இறைவனால் ஏற்படுத்தப்படுகிற நற்செய்தி. அந்த வகையிலே தான் இந்த புரைதா என்று சொல்லக்கூடிய இந்த மனிதரின் மூலமாக இந்த தகவல் கிடைத்ததை குறித்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படியாக பார்க்கிற பகுதியிலெல்லாம் தூய மார்க்கம் இஸ்லாத்தினுடைய கொடியை நிலைநாட்டி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய எல்லை முதலாவது குபா, அந்த குபாவிற்கு வந்து சேர்கிறார்கள். அன்றைக்கு திங்கட்கிழமை மதீனாவினுடைய எல்லை. அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இடத்திலே மார்க்கத்தை பற்றி சொல்ல, அங்கிருக்கிற மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயே குபாவிலேயே திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி ஐந்து நாட்கள் அங்க தங்குறாங்க. குபாவிலேயே இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபாவில் இருக்கிறதற்கான காரணம், சீனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, நீங்கள் இந்த பொருள்களை எல்லாம் அமானிய பொருள்களை உரியவரிடத்திலே ஒப்படைத்து விட்டு வந்து சேருங்கள் என்று சொன்னார்களே, அப்படி சேருவதற்காக அவர்களை எதிர்பார்த்து, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் குபாவில. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்திக்கிறார்கள். சந்தித்து நடந்த செய்திகளை சொல்றாங்க, இப்படி இப்படி நடந்தது, இப்படி எல்லாம் நடந்தது என்று சொல்லும் போது, சீதனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல மற்ற தோழர்கள் கேட்டாங்க, என்ன அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு ஆபத்தான அந்த நேரத்துல வீட்டை சுற்றி எதிரிகள் ஆயுதங்களோடு இருக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி இருக்கிறாங்க, இந்த சந்தர்ப்பத்தில நீங்க நல்ல தூங்கலன்னு வேற சொல்றீங்களே, எப்படி உங்களுக்கு தூக்கம் வந்தது? கத்தியை தூக்கிட்டு வந்த விரட்டுறான், தூக்கம் வருமா நமக்கு? எப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தூக்கம் வந்தது? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பொதுவா மனிதனுக்கு தூக்கம் என்பதே ஒரு மௌத்து தான். அதனாலதான் நாம தூங்கும் போது ஓதக்கூடிய துவா, அல்லாஹும்மா பிஸ்மிக்க அமூத்து வாஹியா, இறைவனின் திருநாமம் கொண்டு நான் அமூத்து மரணிக்கிறேன், வாஹியா அவன் தான் என்னை உயிர் பெறவும் செய்வான், என்னை மரணிக்க செய்கிறவனும் உயிர் பெற செய்கிறவனும் அவன் தான். அதனால தூங்க போகும்போது நாம அமூத்துன்னு ஓதுவோம். தூங்கி விழித்தால் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா, மரணித்து போயிருந்த எங்களை உயிர்ப்பித்தானே அந்த அல்லாஹ்வுக்கே புகழ்னு சொல்லுவோம். அப்ப தூக்கமே ஒரு மரணம் தான். சீனா அப்துல்லா உமர் ரலியல்லாஹுவா படுக்கைக்கு செல்லும் போது அவர்களுடைய தலையணைக்கு கீழே ஒரு துண்டு சீட்டை வைத்திருப்பார்கள், யார் யாருக்கு நான் கடன் கொடுக்க வேண்டும், யார் யார் எனக்கு தர வேண்டும் எழுதி ஒவ்வொரு நாளும் தலையணைக்கு கீழே வைத்திருப்பார்கள். ஏன்னு கேட்டா, எப்ப நாம இரவு படுக்க போகிறோமோ காலையில விழிப்போமா தெரியாது. நீ மாலை வேளையில் நாளை காலை வரும் என்று நம்பாதே, காலையிலே மாலை வரும் என்று நம்பாதே, மாலையும் காலையும் மாறி மாறி வரும், நாம் இருப்போமா தெரியாது. சீன அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தினமும் எழுதி வைத்து விட்டு படுப்பார்கள். இப்படி எல்லா சஹாபாக்களுக்குமே உண்டு. அருமை ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனவே அப்படி நாம் தூங்க போனால் அது ஒரு மரணம். எத்தனை பேருடைய ஒஃபாத், மரணம் தூக்கத்திலேயே நிகழ்ந்து போயிடு. அழிரலாம்னு சொன்னாங்க. எல்லா நாளும் படுக்கும் போது காலையில எழுந்திருப்போமா தெரியாது, அந்த நம்பிக்கையில தான் படுப்போம். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை, என்னுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது என்று நான் நிம்மதியாக தூங்கினேன். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அழியே இந்த அமானித பொருள்களை எல்லாம் உரியவரிடத்திலே ஒப்படைத்து விட்டு நீங்கள் மதீனாவிற்கு வந்து சேருங்கள் என்றார்கள். சேருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க அந்த ஒற்றை வார்த்தை என் உயிருக்கு உத்தரவாதம். சீனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் உயிருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையை உத்தரவாதமாக எடுத்துக்கொள்றாங்க. ஏதோ அவர்கள் சொன்ன பல வார்த்தைகளில் இது ஒன்று என்று நினைக்கவில்லை, சேருங்கள் என்று சொன்னார்கள். நாம் சேரும் வரையில் நமக்கு ஆபத்து நிகழாது என்று சீனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை எதிர்பார்த்திருந்தார்கள், அதை நினைத்து அதை நம்பி இருந்தார்கள். இப்படியாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் குபா அந்த பகுதியிலே ஒரு பள்ளிவாசல கட்டினாங்க. அந்த பள்ளிதான் முதன் முதலாக கட்டப்பட்ட அல்லாஹ் சொல்கிறானே, மஸ்ஜிதுல் மஸ்ஜிதுல் உஸ்ஸிஸால தக்வா மின் அவலியோம், அடித்தளமாக கொண்டு கட்டப்பட்ட ஆரம்ப நாட்களிலே கட்டப்பட்ட முதலாவது பள்ளி என்று அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுல் குபாவை குறித்து தான் சொல்றான். இதுலதான் லமஸ்ஜிதுல் உஸ்ஸிஸால தக்வா மின் அவலியோம் ஆரம்ப நாளில் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே ஹிஜ்ரத்தை இதை காரணமாக கொண்டு ஹிஜ்ரி வருடத்தை எடுப்போம், ஆரம்ப நாள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே இதை ஆரம்ப நாளாக எடுத்துக் கொள்வோம் என்று சொல்லி ஹிஜ்ரி ஆண்டு கணி பட்டதற்கான காரணம் இதுதான். மஸ்ஜிதுல் குபா கட்டப்பட்டது. அந்த பள்ளிவாசலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன் முதலாக ஜும்மா தொழுகை நடத்தியது மஸ்ஜிதுல் குபாவிலே தான். வாரந்தோறும் சனிக்கிழமை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபா மஸ்ஜிதிற்கு வருவார்கள், வாகனத்திலும் வருவார்கள், நடந்தும் வருவார்கள். மதீனா ஷரீஃபில் இருந்து நடந்தும் வருவார்கள், வாகனத்திலும் வருவார்கள். அதிலே ஹதீஸ் எழுதி போடப்பட்டிருக்கும், யார் மஸ்ஜிதுல் குபாவிற்கு ஒதுவோடு வந்து இரண்டு ரக்காத் தொழுகிறார்களோ அவர்களுக்கு உம்ரா செய்த நபி கிடைக்கும் என்று ஹதீஸ் உண்டு. அந்த ஹதீஸ் அந்த பள்ளியினுடைய சுவர்களிலே எழுதி போடப்பட்டிருக்கும். அப்படி ஒரு சிறப்புக்குரிய பள்ளி, அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்மாணித்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு மதீனா ஷரீஃபிற்கு போகிறார்கள். இந்த இடைப்பட்ட இந்த நாட்களில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு வருகிற இந்த இடைப்பட்ட நாட்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து புறப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி கிடைத்ததில் இருந்த மதீனா வாசிகள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய ஊரை விட்டு வெளியிலே வந்து எதிர்பார்த்திருப்பார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்களான்னு எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவில்லை, கடுமையாக வெயில் உச்சிக்கு வருகிற அந்த நேரத்தில் சரி இன்னும் வரவில்லை என்று புறப்பட்டு தங்கள் வீடுகளுக்கு திரும்ப போவார்கள். அடுத்த நாள் காலையிலே வருவார்கள், இன்னும் வரவில்லை என்று திரும்ப போவார்கள். திரும்ப இப்படியாக ஒவ்வொரு நாளும் வெளியிலே வீட்டில் ஊரை விட்டு வெளியிலே வந்து ஊரின் எல்லை புறத்திலே நின்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். இப்படி இருக்க அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபாவில் இருந்து புறப்பட்டு அவங்க மதீனாவினுடைய எல்லை குபாவுக்கே வந்து குபாவிலேயே நாங்க இந்த நாட்கள் இருக்கிறார்கள். அங்கிருந்து புறப்படுகிற அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு யகூதி ஏதோ ஒரு காரணத்தாலே அவன் தன்னுடைய வீட்டினுடைய முகட்டிற்கு மரத்திற்கு ஏறி போன போது பார்க்கிறான், வெண்ணிற ஆடை அணிந்து இரண்டு பேர் வருகிறார்கள். வெண்ணிற ஆடை அணிந்து இரண்டு பேர் வருகிறார்கள். இவன் மதீனா வாசிகள் அழைத்து சொன்னால் நீங்கள் யாரையோ தேடிக்கொண்டிருந்தீர்களே அந்த இரண்டு பேர் வருவதாக தெரிகிறதுன்னு ஒரு சத்தம் கொடுத்தான். அவ்வளவுதான், வீடுகளிலே இருந்தவர்கள், இல்லங்களிலே இருந்தவர்கள், ஆண்கள், பெண்கள், வயோதிகர்கள், முதியவர்கள், தாய்மார்கள், குழந்தைகள், சின்னஞ்சிறு குழவிகள் எல்லாம் வெளியிலே வந்து விட்டார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், சோடிக்கப்பட்ட செய்தி அல்ல. ஒருவார் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஹதீஸ் கிரந்தங்களிலே இருக்கிறது, தாரீக் கிரந்தங்களிலே இருக்கிறது, வீட்டில் உள்ள அத்துணை பேரும் வெளியிலே வந்து விட்டார்கள். இப்படி ஒரு பெருநாளை அதற்கு முந்தியும் பிந்தியும் மதீனா கண்டதில்லை, இதற்கு முந்தியும் கண்டதில்லை, பிந்தியும் கண்டதில்லை. அப்படி அத்துணை பேருடைய முகத்திலும் ஆரவாரம், மகிழ்ச்சி, சந்தோஷம். அந்த மகிழ்ச்சியோடு வெளியிலே வந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்திருக்கிறார்கள். வெகு தூரத்திலே நடந்து வருகிறார்கள், சில பேர் மரங்களிலே ஏறிவிட்டார்கள் அவர்களை பார்க்க. இப்படி இருக்க அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருங்கி நெருங்கி வர அல்லாஹ்வின் ரசூல் அகில உலகத்தினுடைய தலைவர், அருளாளர், அன்பாளர், அருளும் அன்பும் நெருங்கி நெருங்கி வர மதீனா ஷரீஃப் தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அப்போதுதான் குழும்பியிருந்த குழந்தைகள் பெரியவர்கள் எல்லோரும் இணைந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்று தால அல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் என்ற பாடலை தப்ஸ் முழங்கி முழக்கத்தோடு கஞ்சிரா என்று சொல்கிறார்கள் தப்ஸ் தஃபடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்று இந்த பாடல்களை பாடினார்கள். சிரித்த முகத்தோடு செம்மல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அங்கே இருக்கிற குழந்தைகளை எல்லாம் எடுத்துக் கொஞ்சுகிறார்கள். பெரியவர்கள் எல்லாம் ஆலிங்கனம் செய்து கொள்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மதீனா வாசிகள் ஒன்றும் பெரிய செல்வந்தர்கள் இல்லை. அவர்கள் எல்லாம் உழைப்பாளிகள், விவசாயிகள், ஒவ்வொருவருடைய ஏழ்மை நிலையிலே உள்ளவர்கள். மக்காவாசிகள் குறைஷிகள் அப்படியல்ல, செல்வந்தர்கள். இவர்கள் விவசாயிகள், ஏழ்மை நிலையிலே உள்ளவர்கள். இருந்த போதிலும் ஒவ்வொருவரும் யார் சொல்லலாம் எங்க வீட்டுக்கு வாங்கலை, எங்க வீட்டிலே தங்குகிறேன் என்று ஒவ்வொருவரும் உழைக்கிறார்கள். சில பேர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்தை நிறுத்தினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விட்டுருங்க, விடுங்கள், அது பணிக்கப்பட்டிருக்கிறது. எங்கே போய் இருக்க வேண்டும் என்று அது பணிக்கப்பட்டிருக்கிறது, விடுங்கள் என்று சொன்னார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம் போய் இன்றைக்கு மஸ்ஜிது நபவி இருக்கிறதே அந்த இடத்திலே போய் அமர்ந்தது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். கொஞ்ச நேரத்தில் திரும்ப அந்த ஒட்டகம் எழுந்தது, கொஞ்ச தூரம் போனது, போன அந்த ஒட்டகம் திரும்ப வந்து முதலில் எங்கே அமர்ந்ததோ அங்கேயே அமர்கிறது. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், அந்த இடம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அம்மா ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரர்கள் பனு நஜ்ஜார் குடும்பத்தை சார்ந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் மாமாமார்கள் அவர்களுடைய இடம் அது. அந்த இடத்துல வந்து இருக்கிறார், அந்த இடத்திலே அமர்ந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள், இனி இங்கு தங்க வேண்டியதுதான். அந்த இடத்தில் அமர்ந்து விட்டது. இப்ப இந்த இடத்திற்கு பக்கத்தில் நம் சகோதரர்களில் யாருடைய வாசல் பக்கத்தில் இருக்கிறது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யாருடைய வாசல் பக்கத்தில் இருக்குது என்று கேட்கும் போது சீதனா அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாமான்களை அவர்களுடைய லக்கேஜ் தூக்கிட்டு போயிட்டாங்க. பனூ நஜ்ஜார் குடும்பத்தார், அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய வீட்டுக்கும் போகல, யார் வீட்டுக்கும் அடைக்கலம் தேடி போகவில்லை, தஞ்சம் போகவில்லை, தன்னுடைய குடும்பத்தால் இருக்கிற தன்னுடைய வீட்டிற்கு தன்னிடத்திற்கு வந்திருக்கிறார்கள். பனூ நஜ்ஜார் குடும்பத்தார் வாங்க நம்ம வீட்டுல தங்கிக்கலாங்கிறாங்க. அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சாமான்களை எடுத்துட்டு போயிட்டாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய சாமான்கள் இருக்கிற இடத்திலே தானே அவன் இருக்கணும். நாம் பயணம் புறப்படுகிறோம், வாகனத்திலே போறோம், ட்ரெயின்ல போறோம், கார்ல போறோம், பஸ்ல போறோம். நம்முடைய பொருள்கள், பயண பொதிகள் ஒரு இடத்திலும் நாம் ஒரு இடத்திலும் இருக்கக்கூடாது. மனிதனும் பொருள்களும் பக்கத்திலே இருக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனவே தன்னுடைய சாமான் இருக்கிற இடத்திலே தானே நான் இருக்கணும்னு சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு போய் அந்த வீட்டிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கினார்கள். அந்த அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கினார்கள் என்பதை விட அந்த வீடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருந்த ஒரு வீடு. முந்திய வரலாறுகள் சொல்லும், துப்போ என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர், அவர் தன்னுடைய ஆட்களை அறிஞர் பெருமக்களை அழைத்துக் கொண்டு மதீனாவிற்கு வந்தபோது ஈச்சை மரங்கள் நிறைந்த அந்த பகுதியை பார்க்கிறார். இந்த இடத்திலேதான் கடைசி காலத்தில் ஒரு மனிதர், ஒரு நபி, ரசூல் வருவார்கள் என்று இருக்கிறது, அது இதுதான் என்று தெரிந்து கொண்டு அங்கு இருக்கிற 400 அறிஞர்களையும் அந்த ஊரிலேயே வைத்து 400 அறிஞர்களுக்கும் வீடு கட்டி கொடுத்து, நீ ஒரு பத்திரத்தையும் எழுதி கொடுத்து இந்த காகிதத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய காலத்திலே அந்த தோழர் அந்த நபி தேற்றரவாளர் வருவார்களானால் அவர்களிடத்தில் இதை என்னுடைய அன்பளிப்பாக கொடுத்து அவர்களுக்காக இந்த வீடு அவர்களுக்குரியது என்று ஒரு வீட்டை கொடுத்துவிட்டு மற்ற அறிஞர்களுக்கெல்லாம் 400 அறிஞர்களுக்கும் கொடுத்துவிட்டு யமன் நாட்டு அரசரவர் இவர்களுக்காக வேண்டி யமனில் இருந்து மானியங்கள் வந்து கொண்டிருந்தது. இப்ப இத்தனை பேர் 400 அறிஞர்கள் தங்கள் வீடு வசு வாய்ப்புகளோடு மதீனாவில் இருக்கிறார்கள். யாரை எதிர்பார்த்து அவங்களுக்கு வேலை என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்து. இப்படியாக எத்தனை நாட்கள் இருந்தார்கள்? சுமார் 900 வருடங்கள் இருந்திருக்கிறார். ஒருவர் மாதிரி ஒருவர் ஒருவர் வர்ணிக்கிற போது தன்னுடைய மகனை அழைத்து இந்த கடிதத்தை நீ வைத்துக்கொள், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி வந்தால் அவர்களிடத்தில் இதை கொடுத்து விடு என்று கொடுத்து விட்டு அவர் வர்ணிக்க, அவருடைய மகன் அவர் அடுத்த இப்படி ஜெனரேஷன் மாறி மாறி செல்ல 900 வருடங்கள் ஆகிறது. இப்படியாக அந்த அபு அய்யூபுல் அன்சாரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த வீடு இருக்கிறதே, அபு அய்யூபுல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வீடு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருந்த வீடு. இப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கி வரும்போது ஹஜரத் அபு அய்யூபுல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சகோதரர்களிடத்துல இந்த கடிதத்தை கொண்டு போங்க, முதல்ல நீங்கள் போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கொடுத்து எங்க வீட்டுக்கு வாங்கன்னு இந்த கடிதத்தை கொடுங்க என்று சொல்லும் போது அந்த மனிதர் ஒட்டகத்திலே போகிறார். நேர போகினால் மதீனாவின் எல்லையிலே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருவது தெரிகிறது. உடனே அழைத்தார்கள், அபு அய்யூபுல் அன்சாரியாலே அனுப்பப்பட்டவரே வாருங்கள், உங்களிடத்தில் இருக்கிற அந்த கடிதத்தை தாருங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான பெருமக்களே, அப்படி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் வீட்டிலையும் போயிருக்கல, அவர்களுடைய வீட்டிலே தான் இத்தனை ஆண்டு காலம் அபூ அய்யூபுல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். இப்படி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலையில் யாருக்கும் கடன்பட்டவர்களாக கடமைப்பட்டவர்களாக அல்லாஹ் எந்த கட்டத்திலும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கவில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பிறந்த ஊரை பிரிந்து மதீனா ஷரீஃபிற்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இனி அவர்களுடைய நுபுவத்தினுடைய வாழ்க்கையின் பிரகாச பகுதி புறப்படுகிறது. மதீனா வாழ்க்கை ஒளிமயமான ஜோதிமயமான அந்த வாழ்க்கையில அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்த அந்த வெற்றிகள், அவர்கள் அடைந்த அந்த சிறப்புகளை இன்ஷா அல்லாஹ் இனிவரும் நாட்களிலே பேசிக்கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் யாவருடைய ஹலாலான ஹாஜத்துகளை நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கி இருக்கிற நம் தேவைகளை நிறைவேற்றி அருள்புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆண்டு மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய 800வது பிறந்தநாள் என்பதாலே மௌலானா ரூமி இயர் என்று யுனெஸ்கோவின் மூலமாக அந்த வருடத்திற்கு பெயர் வைக்கப்பட்டது. ஐரோப்பிய கண்டங்களிலும் சரி அமெரிக்காவிலும் சரி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருவழியிலே வந்த மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதிகம் பிரபலமானவர்கள். அவர்கள் எழுதிய அந்த அருமந்த ஆன்மீகம் ததும்பி